லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலியை இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கடும் சினமுற்ற அரசர் நெபுக்கத்நேசர். அந்நாட்களில் தானியேலும் அவரது தோழர்களும் மீண்டும் அரசர் அந்த கனவை தம் பணியாளர்களுக்குச் சொல்லட்டும், அப்பொழுது அதன் உட்பொருளை விளக்கி கூறுவோம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அரசன் மறுமொழியாக கூறியது, நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதை அறிந்தே நீங்கள் காலம் தாழ்த்த முயலுகிறீர்கள். இது எனக்கு திண்ணமாய் தெரியும். கனவு இன்னதென்று உங்களால் தெரிவிக்க இயலாதெனில் உங்கள் எல்லாருக்கும் ஒரே தீர்ப்புதான். சூழ்நிலை மாறும் வரை பொய்யும் புரட்டுமான வீண் கதைகளைச் சொல்ல உங்களுக்குள் உடன்பட்டிருக்கிறீர்கள். ஆதலால் கனவை முதலில் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் அதன் உட்பொருளையும் உங்களால் விளக்கிக் கூற முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள இயலும். கல்தேயர் மறுபடியும் அரசனை நோக்கி, அரசரே, உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் இவ்வுலகில் ஒருவனும் இல்லை. வலிமையுடைய எந்த பேரரசனும் இத்தகைய காரியத்தை எந்த மந்திரவாதியிடமாவது, மாய வித்தைக்காரனிடமாவது, கல்தேயனிடமாவது இதுகாரும் கேட்டது கிடையாது. ஏனெனில் நீர் கேட்கும் காரியம் செயற்கரிய ஒன்று. தெய்வங்களால் அன்றி வேறெவராலும் அரசருக்கு அதனை தெரிவிக்க முடியாது. ஆனால் மானிடர் நடுவில் தெய்வங்கள் இருந்ததில்லையே என்று மறுமொழி கூறினார்கள். அரசன் இதைக் கேட்டு கடுஞ்சினமுற்று சீறி எழுந்து பாபிலோனில் இருந்த எல்லா ஞானிகளையும் அழித்துவிடும்படி ஆணையிட்டான். ஞானிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஆணையின்படி தானியேலையும் அவருடைய தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். உடனே தானியேல் அரசனிடம் போய் கனவின் உட்பொருளை அவனுக்கு விளக்கி கூற தமக்கு சில நாள் கெடு தருமாறு கேட்டுக்கொண்டார்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள்
விவிலிய தேடல். திருப்பாடல் 69 பகுதி 1. கடவுளின் கருணைக்காக காத்திருப்போம்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
அன்பு நேயர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் வலிமையும் ஊக்கமும் தரும் ஆண்டவர் என்ற தலைப்பில் 68 திருப்பாடலில் 28-35 வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்ந்தோம். இவ்வாரம் 69 திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். உதவிக்காக வேண்டல் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் 36 இறைவசனங்களை கொண்டுள்ளது. இது பாடகர் தலைவருக்கு லீலிமலர் என்ற மெட்டு தாவீதுக்கு உரியது என்றும் துணை தலைப்பிடப்பட்டுள்ளது. தாவீது துன்பச் சூழலில் இருந்தபோது இத்திருப்பாடலை எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அவர் எப்போது இதனை எழுதினார் என்பது தெரியவில்லை. சில விவிலிய மாணவர்கள் இறைவாக்கினர் எரேமியா இதை எழுதினார் என்றும் கருதுகின்றனர். காரணம், தாவீது அரசரைப் போன்றே எரேமியாவிற்கும் எதிரிகள் பலர் இருந்தனர். எரேமியா தாவீது வாழ்ந்த 400 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த ஓர் இறைவாக்கினர். மக்களுக்கு கடவுள் எதை கூற விரும்பினாரோ அதனை அப்படியே சொன்னார் எரேமியா. அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் எரேமியாவை காயப்படுத்தினார்கள். ஆனால் அவரை காயப்படுத்த எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் அவர் கடவுளின் வார்த்தைகளைத்தான் மக்களிடம் தெரிவித்தார். இப்படி இருப்பினும் இந்த திருப்பாடலை தாவீதுதான் எழுதினார் என்று பெரும்பாலான விவிலிய பேராசிரியர்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த திருப்பாடலில் உள்ள பல்வேறு பகுதிகள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் வாழ்வோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. குறிப்பாக 22 வசனம் கிறிஸ்துவின் எதிரிகளை குறிப்பிடுவதாக இங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது. எனவே 22 திருப்பாடலைப் போலவே இதுவும் துயரத்தில் தொடங்கி நம்பிக்கையில் நிறைவடைகிறது. தாவீதை துன்புறுத்தியதற்காக அவரது எதிரிகள் பெரும் அழிவை தேடிக்கொண்டது போல, கிறிஸ்துவுக்கு துயரங்களையும் கொடும் மரணத்தையும் கொடுத்ததற்காக யூதர்கள் பெற்ற அழிவையும் இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்க உதவுகிறது. இத்திருப்பாடல் மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. முதல் பகுதியில் தான் அனுபவித்த மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் குறித்து கடவுளிடம் முறையிட்டு தன்னை விடுவித்து ஆதரிக்கும்படி அவரிடம் மனம் ஒன்றித்து இறைஞ்சுகிறார் தாவீது அரசர். இரண்டாம் பகுதியில் தன்னை துன்புறுத்துபவர்கள் மீது கடவுளின் நீதியான தீர்ப்புகள் வெளிப்படும் என்று தனது எதிரிகளை சாபமிடுகின்றார் தாவீது. மூன்றாம் பகுதியில் கடவுள் தனக்கு உதவி செய்து தன்னை காப்பாற்றுவார் என்று உறுதியளிக்கும் மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் குரலுடன் இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது. இப்போது இத்திருப்பாடலின் முதல் நான்கு இறைவசனங்கள் குறித்து நாம் தியானிப்போம். முதலில் அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனதுடன் வாசிப்போம். கடவுளே, என்னை காப்பாற்றும். வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன். நிற்க இடமில்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன். வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கத்தி கத்தி களைத்துப் போனேன். தொண்டையும் வறண்டு போயிற்று. என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்துப் போயின. காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? முதலாவதாக, கடவுளே என்னை காப்பாற்றும், வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது என்கின்றார் தாவீது. தான் அனுபவிக்கும் பெரும் துயரங்கள் மத்தியில் தனக்கு உதவி செய்வதற்கான ஒரே ஆதாரம் தனது படைப்பாளரான கடவுள் மட்டுமே என்பதை அறிந்திருக்கிறார் தாவீது. அதனால்தான் கடவுளே என்னை காப்பாற்றும் என்று அவரை நோக்கி அபயக்குரல் எழுப்புகிறார். தாவீதின் அவல நிலை அவர் ஒரு பெரு வெள்ளத்தில் சிக்கித் தவிப்பது போலவும் அவரது ஆன்மாவை நோக்கி தண்ணீர் பாய்ந்து செல்வது போலவும் இங்கே விவரிக்கப்படுகிறது. மேலும் அவருடைய உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது. அவர் புதை மணலில் சிக்குண்டு மூழ்குவது போல் உணர்கிறார். உண்மையில் அது அழிவை தரும் ஆழமான நீரில் மிதப்பது போன்றது. இங்கே புதை மணல் என்பது சேறு நிறைந்த குழியை குறிப்பிடுகிறது. இதில் சிக்கிக் கொள்பவர் மெதுவாக உள்ளிழுக்கப்பட்டு மூழ்கிவிடுவார். அடுத்ததாக, ஆளுமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன். நிற்க இடமில்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன். வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது என்கின்றார் தாவீது. இத்திருவசனங்களில் அவரது மனவேதனை, கையறு நிலை, மரண பயம் ஆகியவற்றை பார்க்க முடிகிறது. மேலும் தாவீதின் இந்த துயரங்கள் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அனுபவித்த துயரங்களுடன் ஒப்பிட்டு நோக்கத்தக்கன. தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்ற வார்த்தைகளில் இயேசுவின் துயரநிலை வெளிப்படுகிறது. மேலும் அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது என்று நாம் வாசிக்கின்றோம்.
வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார். அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார். அகமூறும் உனதன்பை புரியாமலே தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன். ஒளிவோடு வாழும் மலர் போலாவேன். மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
இரண்டாவதாக, கத்தி கத்தி களைத்து போனேன், தொண்டையும் வறண்டு போயிற்று, என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்துப் போயின என்கின்றார் தாவீது. கடவுள் தனக்கு அருளவிருக்கும் விடுதலைக்காக காத்திருக்கும் போது அவரது தொண்டை வறண்டு பார்வை மங்கிவிடுகிறது என்பதையும், அதே வேளையில் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக தோன்றினாலும் படைப்பாளர் தனது தேவைகளை பூர்த்தி செய்து தன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையில் அவர் காத்திருப்பதையும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துக் காட்டுகின்றன. மூன்றாவதாக, காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர், பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர், நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும் என்று உரைக்கின்றார் தாவீது. இங்கே தலைமுடியை எப்படி நாம் எண்ணிவிட முடியாதோ அந்த அளவிற்கு தனது எதிரிகள் பெருகிவிட்டதாக சுட்டிக்காட்டுகின்றார் தாவீது. தன்மீது காழ்ப்புணர்வு கொண்டு தன்னை தாக்க தேடிய மன்னர் சவுளையும் அவரது ஆட்கள் மற்றும் படை வீரரை அவர் இங்கே குறிப்பிடவில்லை. மாறாக, தன்னையும் தனது மக்களையும் தாக்கி அழிக்க விரும்பிய தனது எதிரி நாட்டு மன்னர்களை குறிப்பிடுவதாகவே நமக்கு நினைக்கத் தோன்றுகிறது. அத்துடன் தன்னை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்மீது பொய்க்குற்றம் சுமத்துகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த வார்த்தைகள் மெசியாவாகிய கிறிஸ்துவின் வார்த்தைகளுடன் ஒப்பிட்டு நோக்கத்தக்கன. என்னை வெறுப்போர் என் தந்தையையும் வெறுக்கின்றனர், வேறு யாரும் செய்திராத செயல்களை நான் அவர்களிடையே செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் என்னையும் என் தந்தையையும் கண்டும் வெறுத்தார்கள் என்று இயேசு கூறுவதாக குறிப்பிடும் யோவான் அச்செய்தியாளர், காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவர்களுடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது இவ்வாறு நிறைவேறிற்று என்று இயேசு சுட்டுவதையும் எடுத்துக் காட்டுகிறார். அடுத்து, நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும் என்ற வார்த்தைகளில், தான் செய்யாத குற்றங்களுக்காக குற்றவாளி என்று எப்படி பொறுப்பேற்க முடியும் என்றும், தான் குற்றமேதும் செய்யாத போது ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறி தாவீது தனது மாசற்ற தனத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆகவே நமது அன்றாட வாழ்வில் நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும் போதெல்லாம் தாவீதை போன்று கடவுளிடம் சரணடைந்து நம்மையும் நமது ஆன்மாவையும் காப்பாற்றிக் கொள்வோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவேண்டல் செய்வோம்.
செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்னே என்னை பழுதாகுமே. உன் வானவின் மீனில் ஒன்றால் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் எறும்பாக காய்வே, இறை நீட்டும் யாழில் நரம்பாக தேவே, நிலை என்ன வந்தால் பொறை போற்றுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின்
கடவுளின் கருணைக்காக காத்திருப்போம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வரவேற்பு வழங்கும் ஆயினா கூட்டத்தில் உரையாற்றிய திருப்பிடச் செயலர் கர்னால் பேத்ரோ பரோலின் அவர்கள், மேலும் நீதி, ஒருமைப்பாடு மற்றும் அமைதியை தேடி வருபவர்களுக்கு இது ஒரு புதுப்பிப்பின் காலம் என்றார். புதிய திருத்தந்தையின் தேர்வு கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல, அமைதி, ஒருமைப்பாடு மற்றும் நீதியை தேடி வருவோருக்கு புதுப்பிப்பின் காலமாக உள்ளது என்ற கர்தினால் பரோலின் அவர்கள், புதிய திருத்தந்தை அவர்கள் சந்திப்பின் கலாச்சாரத்தை கை கொண்டுள்ளதாகவும், தாழ்ச்சியுடன் செய்யுமடுப்பதையும் கருணையுடன் செயல்படுவதையும், அனைத்திற்கும் மேலாக பொதுநலனை நாடுவதையும் அரசியல் உறவுகளில் செயலாண்மை திறமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருத்தந்தை 14 லியோவின் தலைமையின் கீழ் திருப்பீடம் உலக அரசியல் பிரதிநிதிகளுடன் இணைந்து மனித மாண்பை ஊக்குவிக்கவும், பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாக்கவும், தப்பெண்ணம் உள்ள இடங்களில் பாலங்களை கட்டி எழுப்பவும் பாடுபடும் என்ற திருப்பிடச் செயலர், திருப்பிடத்தின் அரசியல் உறவுகள் என்பது அமைதி, நீதி மற்றும் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் என்றார். அனைத்துலக ஒத்துழைப்பை பின்னிப் பிணைவதில் ஒரு முக்கிய பங்காளியாக திருப்பிடம் இருக்கும் எனவும், ஏழைகளை பாதுகாக்கவும், அமைதியை கண்டடையவும், ஒன்றிணைந்த மனிதகுல வளர்ச்சிக்கு உழைக்கவும் ஒழுக்கறிதி குரலாக தொடர்ந்து உழைக்கும் எனவும் கூறினார் திருப்பிடச் செயலர் கர்தினால் பரோலின். மே 19 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொலம்பியா நாட்டின் அரசு தலைவர், ஜார்ஜியா குடியரசின் அரசு தலைவர் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டு துணை அதிபர் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்ததுடன் ஆஸ்திரேலிய நாட்டு பிரதமரையும் திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீசே அவர்கள் திருத்தந்தையை சந்தித்து உரையாடியபின் நாடுகளுடனான திருப்பிடத்தின் உறவுகளுக்கான செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் அவர்களையும் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் உறவுகள் குறித்தும் கலந்துரையாடினார். ஆஸ்திரேலிய சமூகத்திற்கு கத்தோலிக்க திரு அவை ஆற்றி வரும் பணிகள், குறிப்பாக கல்விப் பணிகள் குறித்தும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஒன்றிணைந்த மனிதகுல வளர்ச்சி, மத சுதந்திரம் போன்றவை குறித்தும் இருதரப்பினரிடையே கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. இதே நாளில் திருப்பிடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்து உரையாடிய கொலம்பிய அரசு தலைவர் குஸ்தாவோ பிரான்செஸ்கோ பேத்ரோ உரேகோ அவர்கள் அதன் தொடர்ச்சியாக பேராயர் கேலகர் அவர்களையும் சந்தித்து உரையாடினார். ஜார்ஜியா குடியரசின் அரசு தலைவர் மிகேலி கவலாஷ்விலி அவர்களும் திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்களை தனியாக சந்தித்து உரையாடினார். காஷ்மீர் பகுதியில் பதட்டநிலைகள் நிலவி வரும் இன்றைய காலகட்டத்தில் நீடித்த அமைதியின் பாதையை இந்தியாவும் பாகிஸ்தானும் கண்டுகொண்டு செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார் கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேசியாஸ். ஏப்ரல் 22 காஷ்மீர் பகுதியில் 26 பொதுமக்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இடம்பெற்ற பதட்ட நிலைகளும் ராணுவ தாக்குதல்களும் தற்போது இடைக்கால போர் நிறுத்தத்தால் அமைதி அடைந்து வரும் நிலையில் நிரந்தர அமைதிக்கான பாதை எடுக்கப்பட வேண்டும் என இரு நாடுகளையும் கேட்டுக்கொண்டார் மும்பையின் முன்னாள் பேராயர் கர்னால் கிரேசியாஸ். காஷ்மீரில் அமைதி ஏற்படும் நோக்கத்தில் முழு அளவிலான ஓர் ஒப்பந்தம் இடம்பெற வேண்டியது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலக அமைதிக்கும் பங்களிப்பதாக இருக்கும் என அழைப்பு விடுத்த கருதினால் பழையகால விரோதங்களை கைவிட்டு அமைதிக்காக உழைக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என மேலும் கூறினார். காசாவில் துன்புறும் அனைத்து மக்களுக்கும் தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் ஆற்ற வேண்டுமென உலக கிறிஸ்துவ சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா. காசா பகுதியின் அமைதிக்கான திருத்தந்தை 14 லியோ அவர்களின் குரலோடு தன் குரலையும் இணைக்கும் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெறும் தந்தை கர்தினால் பிட்சபாலா அவர்கள் உலகில் போர் இடம்பெறும் பகுதிகளில் வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என தன் பதவியேற்பு நாளின் போதும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்ததை மீண்டும் நினைவூட்டினார். திருத்தந்தை ஆவதற்கு முன்னர் பலமுறை சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சீன கலாச்சாரத்தையும் உண்மை நிலைகளையும் நன்கு அறிந்தவர் என்றார் ஹாங்காங் ஆயர் கர்தினால் ஸ்டீஃபன் சோ சாவ் யான். திருத்தந்தை 14 லியோ குறித்து ஹாங்காங் மறைமாவட்ட வார செய்தி இதழுக்கு நேர்முகம் வழங்கிய இயேசபை கர்தினால் சோ அவர்கள் தான் திருத்தந்தை 14 லியோவை சந்தித்தபோது அவருக்கு சிறு ஷேசான் மரியன்னை திருவுருவச் சிலையை வழங்கியதோடு சீன திரு அவையையும் மக்களையும் மறக்க வேண்டாம் எனக் கேட்டதாகவும் கூறினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.